கோயாக் எனப்படும் ஆஸ்திரேலிய மாநில மற்றும் பிராந்திய அரசுகளின் எரிசக்தி ஆற்றல் அமைச்சர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதன் முடிவில் நேஷனல் எனர்ஜி கேரண்டி என்ற தேசிய எரிசக்தி உத்தரவாதம் அதன் தற்போதைய வடிவத்தில் கையொப்பமிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எரிசக்தி பாதுகாப்பு வாரியம் ஒன்றின் வடிவமைப்பை தொடர்ந்து விரிவாக ஆராய்வது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சில மாநில எரிசக்தி அமைச்சர்கள் பின்வாங்கியதைத் தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் என அமைச்சர் ஜோஷ் ஃப்ரைண்டன்பர்க் கூறினார். பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் 2030 ஆஸ்திரேலியாவின் உமிழ்வு அளவு 2005 அளவை விட 26-28% குறைவாக இருக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டது. குயின்ஸ்லாந்து மற்றும் விக்டோரியா மாநிலங்கள் உமிழ்வை குறைப்பதற்காக தமது சொந்த மாநிலங்களுக்கு தனியான இலக்கை உருவாக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவின் இலக்கு 26% என்றும் அதிலிருந்து மாற தேவையில்லை என்றும் அமைச்சர் ஜோஷ் ஃப்ரைண்டன்பர்க் கூறினார்.
The states can go and knock their socks off with their own renewable energy schemes as long as they meet the reliability components set out by the National Energy Guarantee.
இந்த திட்டம் குறித்து அனைத்து மாநிலங்களும் தொடர்ந்து விவாதிக்க தயாராக உள்ளன என்று விக்டோரிய மாநில ஆற்றல் அமைச்சர் லிலி டியாம்ப்ரோசியோ கூறினார்.
We're pleased that we've received a number of assurances, and that is that the state's own renewable energy and emissions reduction targets will be honored, and this is an important very important point for our state. We've got great ambition in growing renewable energy, lowering carbon emissions.
National Energy Guarantee எனப்படும் தேசிய எரிசக்தி உத்தரவாதம் குறித்து மேலும் ஆராய வேண்டி உள்ளது என்றும் நடைமுறைக்கு உகந்த ஆற்றல் கொள்கைக்கு மட்டுமே லேபர் கட்சி ஆதரவு வழங்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் கூறினார்.
The government need to do more work, but the National Energy Guarantee has to have fair income targets for renewable energy. If we don't, it'll undermine jobs, it'll undermine investment, and what that'll mean is increased power prices.
ஆனால் தேசிய எரிசக்தி உத்தரவாதத்திற்கு லேபர் கட்சி ஆதரவு வழங்கக்கூடாது என்று கிரீன்ஸ் கட்சி தலைவர் ரிச்சர்ட் டினட்டாலே கூறினார். இந்த மாத ஆரம்பத்தில் தென் சீன கடல் வழியாக வியட்நாமிற்கு பயணித்த HMAS அன்சாக், டுவும்பா மற்றும் சக்சஸ் என்ற 3 ஆஸ்திரேலிய போர்க் கப்பல்களுக்கு சீன ராணுவம் சவால் விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டோபர் பைன் கூறினார்.
I think confrontation is somewhat of a tabloid-style description of what goes on in the South China Sea very regularly. Of course, Australia, the United States, Japan, other friends and allies in the region preserve the right to continue to navigate the South China Sea.
வங்கிகள் தமது சேவைகளை வழங்கும் போது முறைகேடாக செயற்பட்டனவா என்று விசாரிக்கும் ராயல் கமிஷன் விசாரணை இந்த வாரம் பல அதிர்ச்சி தரும் உண்மைகளை வெளிக்கொணர்ந்துள்ளது. காமன்வெல்த் வங்கியின் நிதி ஆலோசனை வழங்கும் சிலர் வங்கியின் வாடிக்கையாளர்கள் உயிரிழந்த பின்னரும் 10 மேலாக கட்டணம் அறவிட்டுக் கொண்டிருந்தனர் என்று தெரிய வந்துள்ளது. வெஸ்ட்பேக் வங்கியின் மோசமான நிதி ஆலோசனைகள் தங்கள் ஓய்வுகால கனவை பாழாக்கின என்று முதியவர் ஒருவர் சாட்சி சொல்லியுள்ளார். தேவைப்பட்டால் ராயல் கமிஷன் விசாரணை காலத்தை நீடிக்க அரசு தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் மத்தியாஸ் கோமன் கூறினார்.
If the Royal Commissioner were to come to the government and say, I need more time, I think you can be very, you can safely assume that the government would accept that request.
இந்த ராயல் கமிஷன் விசாரணை ஆரம்பித்ததை தொடர்ந்து AMP நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்காமலே கட்டணம் அறவிட்டுக் கொண்டிருந்தனர் என்றும் நிறுவனங்களை நெறிப்படுத்தும் அமைப்பிற்கு தெரிந்து கொண்டே பொய் சொன்னார்கள் என்று தெரிய வந்ததும் AMP தலைமை நிர்வாகி கிரெய்க் மெல பதவி விலகியுள்ளார். அவரை போல பல வங்கித் தலைவர்கள் வேலை இழக்கும் வாய்ப்புள்ளது என்று கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
A very senior level resignation from the AMP, and that doesn't surprise me in the wake of what was brought before the Royal Commission this week. But let's not forget, it's not just chief executives here.
வங்கிகளும் நிதி நிர்வாகிகளும் தவறான நடத்தைகளில் ஈடுபட்டால் 10 வரை சிறைவாசத்தை அனுபவிக்கும் ஒரு திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. குற்றம் புரியும் தனிநபர்கள் 10 சிறை தண்டனை அல்லது $1,000,000 வரை அபராதம், பெரு நிறுவனங்கள் வருடாந்த வருவாயில் 10% வரை இழக்க நேரிடும். இந்த அறிவிப்பை எதிர்க்கட்சியின் நிதித்துறை பேச்சாளர் ஜிம் சாமர்ஸ் ஆதரிப்பதாக கூறினார்.
We just don't think that the Liberal Party's heart is in it. We don't think that they will do it properly because their form has been to protect the big banks from scrutiny rather than to prosecute these very serious revelations.
சென்ட்ரலிங்கிடம் பொய் சொல்லி பணம் பெற்ற 170,000 பேர் அந்த பணத்தை திரும்பச் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் அவர்களிடமிருந்து வட்டி அறவிடப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொய்யான காரணங்களை கூறி சென்ட்ரலிங்கிடமிருந்து சுமார் 900 மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொண்டவர்களிடமிருந்து அப்பணத்தை மீள அறவிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி பொய் சொல்லி பணம் பெற்றவர்கள் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் அவற்றை மீளச் செலுத்தாவிட்டால் வட்டி அறவிடப்படும், அதே நேரம் பணத்தை மீளப் பெறுவதற்கான வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என ஹியூமன் சர்வீசஸ் அமைச்சர் மிக்கேல் கீனன் தெரிவித்தார்.
The government has been very patient in trying to contact people to get them to enter into an arrangement with us to repay that money. But from now on, if they don't do that, if they're not prepared to engage with us in good faith, if they're not prepared to meet their obligations of repaying money that they should never have got in the first place, then that debt is going to start to increase, and we will continue to look for other avenues to get that money back to the Australian taxpayer.
பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் தலைவராக தனக்கு பிறகு தனது மகனான இளவரசர் சார்ல்ஸை நியமிக்க வேண்டும் என இங்கிலாந்தின் மகாராணி எலிசபெத் கேட்டுக்கொண்டார். 53 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் கூட்டத்தை லண்டனில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ராணியார், எதிர்காலத்தில் இவ்வமைப்பின் தலைவர் பதவியில் இளவரசர் சார்ல்ஸ் அமர்வது தனது உண்மையான விருப்பம் என்று கூறினார்.
One day, the Prince of Wales should carry on the important work started by my father. In 1949. By continuing to treasure and reinvigorate our associations and activities, I believe we will secure a safer, more prosperous and sustainable world for those who follow us.
இனி விளையாட்டு செய்தியில் பெண்கள் கால்பந்து. இந்த வார இறுதியில் ஆசிய கோப்பைக்கான இறுதிப் போட்டி சனிக்கிழமை அதிகாலை நடக்க இருக்கிறது. தாய்லாந்துக்கு எதிரான போட்டியில் வென்ற ஆஸ்திரேலிய அணி சீனாவை வென்ற ஜப்பான் அணியுடன் மோத இருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆசிய கோப்பை போட்டியில் ஜப்பான் அணியிடம் தோற்ற ஆஸ்திரேலிய அணி இந்த முறை வெல்லப் போகிறது என்கிறார் மெட்டில்டாஸ் அணியின் சாம் கர்.
Anytime you lose a final, it stings, and it just seems to be Japan that always knocks us out of major tournaments or beats us in the Asian Cup final. So I guess for us it's a little bit of extra motivation, but it's a final and no game really matters now other than this one.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.